புதுகை பன்மலை நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். பொதுவா ஒளி மாசு அப்படிங்கிறது நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலா இருக்கு. ஆனா இப்ப இருக்க யாருக்குமே அந்த ஒளி மாசை பத்தி அதிகப்படியான விழிப்புணர்வு இல்லவே இல்லை. இந்த ஒளி மாசு நம்மளுடைய சுற்றுச்சூழலுடைய தரத்தை சிதைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையிலேயே ஒளியோட மாசுபாடு அதிகமாகவே இருக்கு, ஆனா நம்ம தான் அதை உணர்றதே இல்லை. இன்னைக்கு வந்து நம்மளுடைய சிறப்பு நிகழ்ச்சியில மயிலாடுதுறை தேர்ட் பிளானட் இயற்கை மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் நிறுவனர் மற்றும் தலைவர் முனைவர் ச. சாண்டில்யன் அவர்கள் ஒளி மாசு ஏற்படக்கூடிய காரணங்கள், தடுக்கக்கூடிய முறைகள் குறித்து சுவாரஸ்யமான தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்துள்ளார். நேர்களே, அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பல்லுயிர் பன்மையில் பெரும் சேதத்தை விளைவிக்கும் ஒளி மாசு பற்றி பேச இருக்கின்றோம். லைட் பொல்யூஷன் என்று சொல்லப்படுகின்ற ஒளி மாசு பலராலும் அறியப்படாத ஒன்றாகும். 17ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் பிரிட்டனில் தொடங்கிய தொழில் புரட்சி, அதன் தற்போதைய நீட்சியான 4ஆம் தலைமுறை தொழில் புரட்சி, நாம் அனைவரும் அறிந்த பசுமை, நீலம் மற்றும் வெண்மை புரட்சி, இவை அனைத்துமே ஏதாவது ஒரு வகையில் பல்லுயிர் பன்மை என்று அழைக்கப்படுகின்ற பயோடைவர்சிட்டிக்கு சாதகமற்றதாகவே விளங்குவதை நாம் சற்றே கூர்ந்து கவனித்தால் உணரலாம். மற்ற தாவரங்கள் மற்றும் விலங்கினங்களோடு நிற்காமல் இந்த புரட்சியின் காரணமாக மனித இனமும் பெருமளவில் பாதிப்புக்கு உள்ளாகியிருக்கின்றது என்பதுதான் யதார்த்தம். பொருளாதாரத்தை மட்டுமே மையப்படுத்தும் இவ்விதமான புரட்சிகளின் விளைவாக காற்று, நிலம், நீர், ஆகாயம் போன்றவை கடுமையாக தொடர்ந்து பாதிக்கப்பட்டே வந்து கொண்டிருக்கின்றது. பூச்சிக்கொல்லி மருந்துகள், உரங்கள், கனரக உலோகங்கள், இயந்திரங்கள் மற்றும் ஆலையிலிருந்து வெளியேற்றப்படும் கழிவுகள் போன்றவை சுற்றுச்சூழல் மண்டலங்களை தொடர்ந்து மாசுபடுத்தியே வந்திருக்கின்றன. இந்த மாசுக்களை பற்றிய விழிப்புணர்வு ஓரளவு பரவலாக காணப்படுகின்றது. மாணவர்கள் மத்தியிலும் ஆட்சியாளர்கள் மத்தியிலும் இதை பற்றி பொதுவாக அறிந்தே உள்ளார்கள். ஆனால் இன்று நாம் பேசக்கூடிய ஒளி மாசு என்று அழைக்கப்படுகின்ற லைட் பொல்யூஷன், அதாவது மின் விளக்குகளிலிருந்து வரக்கூடிய ஒளி அவற்றின் விளைவாக ஏற்படும் தாக்கத்தை பற்றி பெருமளவில் உலக அளவில் உணரப்படவில்லை என்பதுதான் யதார்த்தம். குறிப்பாக இந்தியாவை கூற வேண்டும் என்றால், 1990 காலகட்டத்தில் இருந்தே இந்த ஒளி மாசு பெரும் விளைவுகளை ஏற்படுத்தி வருகிறது. குறிப்பாக சமீபத்தில் 2020-21 காலகட்டத்தில் டெல்லியில் உள்ள ஒரு கல்லூரியில் நிகழ்ந்த ஒரு நிகழ்ச்சியில் ஒளி மாசு பற்றி விளக்கங்களை மாணவர்களிடமும் பொதுமக்களிடமும் கேட்கப்பட்டது. அதில் பங்கு கொண்டவர்களில் பெரும்பாலானவர்கள், அதாவது 57% விழுக்காட்டினருக்கு ஒளி மாசு என்பதே புது வார்த்தையாக இருந்துள்ளது, மற்றும் 43% நபர்கள் ஒளி மாசுவினை பற்றி ஓரளவு அறிந்த போதிலும் அவற்றுடைய தாக்கம் என்ன என்பதை பற்றி முழுவதுமாக அறிந்திருக்கவில்லை என்பதுதான் யதார்த்தம். இந்த ஒளி மாசுவின் தொடக்க காலம் என்று கூற வேண்டுமென்றால் 1802 காலகட்டத்தில் முதலில் மின் விளக்கு சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சி தொடங்கிய பொழுதே ஆரம்பித்துவிட்டது. அதன் தொடர்ச்சியாக 1878 தாமஸ் ஆல்வா எடிசன் கண்டுபிடித்த விளக்கில் இருந்துதான் நாம் இந்த ஒளி மாசுவினை பற்றி கூற முடியும். இந்த 221 வருடங்களில் மின் விளக்குகள் மிகப்பெரிய அளவில் பல பகுதிகளில் பரவலாக உபயோகப்படுத்தப்படுகின்றன. அவற்றில் நாம் தற்போது எல்இடி விளக்குகள், சிஎஃப்எல் விளக்குகள், ஹாலோஜன் விளக்குகள் போன்றவற்றை வீடுகளில் கூட அதிக அளவு உபயோகிக்கிறோம். இந்த விளக்குகளினால் ஏற்படும் உயிர் தீங்குகளை பற்றியே இன்று நாம் பேச இருக்கின்றோம். தற்போது இதை கேட்டுக்கொண்டிருக்கும் நபர்கள் 40 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அனைவரும் அறிந்திருக்கக்கூடும். நம்முடைய பாலிய காலங்களில் நம்முடைய கிராமங்களிலோ சிறு நகரங்களில் முதற்கொண்டு பெருநகரங்கள் வரை ஒரு காட்சியை நாம் பார்த்திருக்கலாம். இரவு நேரங்களில் கடைகளில் ஒரு சிறிய காகித துண்டில் எண்ணெயை தடவி குழல் விளக்கு, அதாவது டியூப்லைட் பக்கத்தில் இந்த பேப்பரை கட்டி வச்சிருப்பாங்க. அது மாதிரியே பாலித்தீன் கவரில் வந்து ஒரு டியூப்லைட்டை கீழே போட்டு வச்சிருப்பாங்க. அதில் நம்ம சாதாரணமாக பார்க்கலாம் நிறைய சின்ன சின்ன பூச்சிகள் எல்லாம் ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் அந்த லைட்டுக்கு வரக்கூடிய பூச்சி எல்லாமே பாலித்தீன் கவருக்குள்ள உழுந்து கிடக்கிறத நம்ம பார்த்துருக்கலாம். இன்னும் நான் என்னுடைய கல்லூரி பருவம் முறை இது எனக்கு ஞாபகம் இருக்குது. 1993-95 காலகட்டம் முறை இது சாதாரண ஒரு நிகழ்வாகவே இருந்தது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நாம் இது மாதிரி எங்காவது பார்த்திருக்கிறோமா என்ற ஒரு கேள்வி எழுப்பினோமா? ஆனால் இல்லை என்பதுதான் பெரும்பாலானவர்களின் விடையாக இருக்கும். இதற்கு காரணம் என்னவெனில், நாம் அதிக அளவில் இந்த குழல் விளக்குகளையும் மின் விளக்குகளையும் உபயோகப்படுத்த அதனை நோக்கி வந்த பூச்சி இனங்கள் பல அழிந்தே விட்டது என்பதுதான் உண்மை. இது ஒரு சாதாரண உதாரணமாகவே நாம் கொள்ளலாம். முதலில் ஒளி மாசு என்ன என்பதை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஒளி மாசு என்பது இருள் சூழ்ந்து இருக்க வேண்டிய இரவு நேரங்களில் செயற்கையான முறையில் பொருத்தமற்ற வகையில் அளவுக்கு அதிகமான ஒளியை வழங்கும் மின்சார விளக்குகளை நாம் சுற்றுப்புறங்களில் அந்த ஒளியை பரவ செய்வதை நாம் ஒளி மாசு என்று எடுத்துக்கொள்ளலாம். இந்த ஒளி மாசு அனைத்து சூழ்நிலை மண்டலங்களையும் பெரும் தாக்கத்தை உண்டாக்குகிறது என்பதுதான் சமீபத்திய ஆய்வாக உள்ளது. உலகின் மிக முக்கியமான சூழ்நிலை மண்டலங்கள் அனைத்தும் இவற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதை பல அறிவியல் குறிப்புகள் குறிப்பிடுகின்றன. பொதுவாகவே ஒரு சூழ்நிலை மண்டலத்தின் சக்தி ஆதாரம் என்பது இயற்கையான சூரிய ஒளியே ஆகும். பல கோடி வருடமாக தாவரங்கள் மற்றும் விலங்கினங்களின் உயிரியல் அடிப்படை தேவைகள் சூரிய ஒளியை சார்ந்தே இயங்குகின்றது. மரபியல் அடிப்படையிலும் கூட அவற்றிற்கு ஒளி என்பது மிகவும் அத்தியாவசியமான ஒன்று என்ற புரிதல் உண்டு. உலகில் இருக்கும் பெருதி உயிரினங்கள் சூரிய ஒளி அதிகம் இருக்கும் பகல் பொழுதுகளில் மிகவும் சுறுசுறுப்பாக செயல்படுவதை நாம் பார்த்திருக்கலாம். மேலும் ஒளியின் அடர்த்தி அல்லது நீளம் குறையும் மாலை நேரங்களில் அவற்றின் நடவடிக்கையில் மாற்றம் ஏற்படும். அதாவது அவைகள் தங்கள் இருப்பிடம் நோக்கி திரும்பிவிடும். இது பொதுவாக 90 விழுக்காடு உயிரினங்களில் காணப்படும் ஒரு தினந்தோறும் நிகழக்கூடிய நிகழ்வாகும். அதே நேரம் பல உயிர்கள் இரவுக்கு அப்புறம் மிகவும் ஆக்டிவாக செயல்படுவதையும் நாம் பார்த்திருக்கலாம். உதாரணமாக நம் வீட்டிலேயே இருக்கும் கரப்பாம்பூச்சிகள், பல்லிகள், தென் ஒரு சில வண்டு இனங்கள், வௌவால்கள், மிகவும் நிறைய பூச்சி இனங்களும் இதில் அடக்கம். இவை இரவு சஞ்சாரிகள் என்று அழைக்கப்படுகின்றன, நாக்டர்னல் அனிமல். இந்த இரவு சஞ்சாரிகள் பெரும்பாலும் ஒளி மாசுவின் காரணமாக பெரும் உயிரிழப்பினை சந்திக்கின்றது என்பதுதான் ஆராய்ச்சியாளர்களின் கவலையாக உள்ளது. தாவரங்கள் மீது ஒளியின் தாக்கம் என்பது மிகவும் முக்கியமாக நாம் கருத்தில் கொள்ள வேண்டிய ஒன்று. அதிக ஒளி உமிழும் செயற்கையான மின் விளக்குகளின் கீழ் வளரும் தாவரங்கள் பல வகையான பாதிப்புகளை சந்திக்க நேரிடையதாக அறிவியல் ஆராய்ச்சிகள் குறிப்பிடுகின்றன. பொதுவாகவே தாவரம் என்பது பகலில் சூரியனுடைய ஒளியினை கிரகித்துக் கொண்டு ஒளிச்சேர்க்கை மூலம் உணவை உற்பத்தி செய்யும். இதைதான் நாம் ப்ரொடியூசர் என்று கூறுகின்றோம். இந்த தாவரங்கள் இரவு நேரத்தில் அடுத்தடுத்த வேலைகளை செய்வதற்கு, தன்னுடைய வேதியியல் பண்புகளை மாற்றுவதற்கு இந்த ஒளி இல்லாத இரவு நேரம் தேவைப்படுகின்றது. ஆனால் அதே நேரம் இந்த தாவரங்கள் ஒளி வெள்ளத்தின் கீழ் வரும்போது அவற்றினுடைய சாதாரணமான நிகழ்வுகள் தடைபடுகின்றன. இதற்கு சிறந்த உதாரணம் கூற வேண்டுமென்றால், தற்போது உங்களில் பலர் இதை கவனித்திருக்கலாம், ஆனால் ஏன் என்ற காரணம் அறியாமல் இதை நீங்கள் விலகி சென்றிருப்பீர்கள். உதாரணமாக வயல்வெளிகளில் இருக்கும் தந்தி மரங்களில் உள்ள CFL பல்புக்கு கீழ் நீங்கள் பார்த்தீர்களானால் பெரும்பாலும் அங்கு இருக்கக்கூடிய கதிர்கள் முற்றி இருக்காது, நெல் பயிரின் கதிர்கள் முற்றி இருக்காததை நாம் காணலாம். மற்ற சுற்றுப்புறத்தில், அதாவது இந்த CFL பல்பின் ஒளிப்படக்கூடிய இடங்களில் மட்டுமே இது இருக்கும். அதற்கு அடுத்த பகுதியில் பயிர்கள் முத்தி அறுவடைக்கு தயாராக இருக்கும் போது இந்த பயிர்கள் வெறும் பசுமை நிறத்துடன் மட்டுமே இருக்கும். இதற்கு முக்கியமான காரணம் இந்த ஒளியின் கீழ் வருவதுதான். இது சாதாரணமான ஒரு நிகழ்வு, இதை நீங்கள் உங்களுடைய வயல்வரப்புகளில் பார்த்திருக்கலாம். இதுதான் ஒரு ஒளி மாசுவினால் ஏற்படும் தாக்கம் என்று கூறலாம். இதனுடைய விளைவு எப்படி இருக்கிறது என்றால், கிட்டத்தட்ட மூணிலிருந்து 5% வரை நமக்கு கிடைக்கக்கூடிய காய்கனிகள் பழங்களின் உற்பத்தி குறையக்கூடும் என்கிறது ஆய்வறிக்கை. இதனால் ஏற்படும் ஊட்டச்சத்து குறைபாடின் காரணமாக ஒரு வருடத்திற்கு 427,000 மனிதர்கள் உலகெங்கிலும் மரணிக்கக்கூடும் என்கிறது அந்த அறிக்கை. மேலும் இதில் குறிப்பாக அவர்கள் சுட்டிக்காட்டும் மற்றொரு விஷயம், அதிக எண்ணிக்கையிலான பூச்சி இனங்கள் இவ்வாறான ஒளி விளக்குகளை நோக்கி கவரப்படுகின்றது. அவ்வாறு கவரப்படும் பூச்சி இனங்கள் அங்கேயே சுற்றி கொண்டிருக்கின்ற காரணத்தினால் அவைகளால் உணவு தேட முடியாமல் சிறிது நேரத்திற்கு அப்புறம் இந்த விளக்குகளின் கீழே இறந்து கிடப்பதை நாம் பார்க்கலாம். குறிப்பாக தேனீக்களை நம் வீடுகளிலேயே கூட இது மாதிரி நாம் பார்க்கலாம். ஸோ இந்த தேனீக்கள் என்பதுதான் உலகின் 50% விவசாய உற்பத்திக்கு காரணமாக இருக்கின்றன. மகரந்த சேர்க்கை நடத்தி அதிக அளவு மகசூலை ஈட்டுவதற்கு தேனீக்களும் மற்ற பூச்சிகளும் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன. அவைகள் இறக்கும் பட்சத்தில் கட்டாயமாக இது உற்பத்தி திறனை பாதிக்கும் என்பது அனைவரும் உணரலாம். இன்றளவும் நகரங்களில் பல பகுதிகளில் நாம் அதிக ஒளி உமிழும் விளக்குகளை சர்வசாதாரணமாக பார்க்கலாம். இதனுடைய தாக்கம் எவ்வாறு இருக்கும் என்றும் எச்சரிக்கை பல இடங்களில் விடுக்கப்பட்ட போதிலும் போதுமான அளவு மக்களிடையே விழிப்புணர்வு இல்லை என்பதுதான் யதார்த்தம். உதாரணமாக மும்பையிலிருந்து 100 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது பீமா சங்கர் வனவிலங்கு சரணாலயம். இந்த சரணாலயத்தில் தச்சர் தேனீகள், அதாவது கார்பன்டர் பீ என்று சொல்லப்படக்கூடிய ஒரு தேனீ வகை, இது இரவு நேர சஞ்சாரியாக உள்ள தேனீ வகை இது மட்டுமே ஆகும். ஆனால் சமீப காலங்களில் இதனுடைய எண்ணிக்கை பீமா சங்கர் வனவிலங்கு சரணாலயத்தில் அதிக அளவு குறைந்து வருவதை ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதற்கு காரணமாக அவர்கள் குறிப்பிடுவது, மும்பை நகரத்தில் இருந்து உமிழப்படும் ஒளியின் வெளிச்சம் என்பது ஆகாயத்தில் பட்டு எதிரொலிக்கிறது. அந்த எதிரொலிப்பின் காரணமாக இந்த பூச்சிகள் டெஸ்ட்ரக்ட் ஆகி, அதாவது அந்த ஒளியை நோக்கி நகர்கின்ற காரணத்தினால் இவைகளால் மகரந்த சேர்க்கை நடத்த முடியவில்லை என்று கூறுகிறார்கள். இந்த ஒளி சிதறலுக்கு பெயர் ஸ்கை க்ளூ என்று அழைக்கிறார்கள். அதாவது பல 100 கிலோமீட்டருக்கு அப்பால் அந்த ஒளி வெளிச்சத்துடைய ரிஃப்ளாக்ஷன், ஒளி சிதறல் ஏற்படும் போது இந்த நிகழ்வை ஸ்கை க்ளூ என்று அழைக்கிறார்கள். இதன் மூலமாக பல பூச்சி இனங்கள் அழிவதை ஆராய்ச்சியாளர்கள் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். அதுபோக கடல் உயிரினங்களின் மேல் இந்த ஒளி மாசுவின் தாக்கம் என்பது மிக அதிக அளவில் உள்ளது. சமீபத்திய கணக்கெடுப்பின்படி உலகின் கடற்கரை பரப்பில் 1,000,000,000,000 கிலோமீட்டர் அளவுக்கு கடல் பரப்பானது தொடர்ந்து ஒளி மாசால் பாதிப்புக்கு உள்ளாகிறது. இந்த ஒளி மாசு என்பது கடல்ல 1 மீட்டர் ஆழமரிலையும் செல்லக்கூடியது. இந்த கடல் ஒளி சாதாரணமாகவே நம்ம கடற்கரை ஓரங்களில் போனீங்கன்னா தெரியும், இன்னைக்கு நம்ம போட்டக்கூடிய பிளட் லைட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒளி வெள்ளம், ஒளி வெள்ளமாக இருக்கக்கூடிய இந்த சிஎஃப்எல் விளக்குகள் மற்றும் எல்இடி விளக்குகள் போன்றவை உமிழும் ஒளி அதிக அளவில் உள்ளது. இதன் காரணமாக என்ன நடக்கிறது என்றால் கடலில் 1 மீட்டர் ஆழமரலையும் இந்த விளக்கு வெளிச்சம் ஊடுருவி செல்கின்றது. இதன் தாக்கம் எவ்வாறு இருக்கிறது என்றால், முதலில் நாம் கடலில் இருக்கக்கூடிய பைட்டோ பிளாங்டான் என்று சொல்லக்கூடிய மிதவை உயிரிகள், கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான மிதவை உயிரிகள் கடல் பரப்புகளில் இருக்கின்றன. அவை தினமும் சூரிய ஒளியினை நம்பியே உள்ளது. அதாவது அவங்களுடைய இடப்பெயர்ச்சி என்பது சூரியன் உதயமாகும் நேரத்தில் கடல் பரப்புக்கு வரும், சூரியன் மிக அதிக அளவு வெப்பத்தை தரும் நேரத்தில் கடல் ஆழப்பகுதிக்கு போகும், மிகவும் மீண்டும் மதிய நேரம் கழிந்து சாயங்கால 3 மணி அளவில் மிகவும் பரப்புக்கு வரும். ஸோ இந்த உயிரினங்கள் ஒளிச்சேர்க்கை நடத்தி அதிக அளவு ஆக்சிஜனை வெளியேற்றுகின்றன. இது ஒரு பக்கம் என்றால், இந்த பைட்டோ பிளாங்டான் என்று சொல்லக்கூடிய மிதவை உயிரிகளை நம்பிதான் ஜூ பிளாங்டான் என்று சொல்லக்கூடிய அடக்கை, அதை விட சற்று பெரிய உயிரினம் உள்ளது, அதுவும் கோடிக்கணக்கான அளவில் உள்ளது. இந்த உயிரினங்களை நம்பிதான் சிறு மீன்கள் உள்ளன, அந்த சிறு மீன்களை நம்பிய பெருமீன்கள் உள்ளது. எனவே இதன் தொடர்ச்சியாக இந்த ஒளி மாசுவின் காரணமாக என்ன நடக்கிறது என்றால், 5 மணி 6 மணி அளவுக்கு இருட்டத் தொடங்கும் இல்லையா, அந்த இருட்டத் தொடங்குற காலத்தில் அந்த பிளாங்டான் அப்படிங்கிறது கடலுக்குள்ளே போய் செட்டில் ஆகணும், அதாவது தூங்குற மாதிரி தூங்கணும். அது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த 5 மணிக்கு நம்ம அந்த சன்லைட்டை போற, நம்ம இந்த ஃபிளட் லைட்டை போறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, இது சூரியன் மறையவில்லை என்ற ஒரு தோற்றத்தினை அதற்கு ஏற்படுத்துகின்ற காரணத்தினால் அது தொடர்ந்து பரப்பளவு கடற்பரப்பிலேயே இருக்கின்றது. அவை தொடர்ந்து உணவு உற்பத்தி, தொடர்ந்து ஆக்சிஜன் உற்பத்தி போன்றவற்றில் ஈடுபடுற காரணத்தினால் அதனுடைய உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக தளர்ச்சி ஏற்பட்டு வெகு விரைவிலேயே அவை இறந்து விடுவது கண்டுணரப்பட்டுள்ளது. இவ்வாறு அதிக எண்ணிக்கையில் இவை இறக்கும் தருவாயில் ஆக்சிஜன் உற்பத்தி குறையதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம், அதனைத் தொடர்ந்து மீன் உற்பத்தியை பாதிக்கும். ஏன்னால் மீனின் பிரதான உதமாக இது உள்ள காரணத்தினால் மீன் உற்பத்தியும் இது பாதிக்கும் என்று ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதுபோக அதிக அளவு பாதிப்புக்கு உள்ளாக்கும் கடல் உயிரினம் என்று எடுத்துக்கொண்டமேயானால் கடல் ஆமைகளை சொல்லலாம். கடல் ஆமைகள் என்பது கடற்கரை பரப்புகளில் முட்டையிடும் ஒரு உயிரினமாகும். இனப்பெருக்க காலத்தில் கிட்டத்தட்ட பல ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் இருந்து இந்தியாவின் கிழக்கு கடற்கரை மற்றும் மேற்கு கடற்கரை சாலை பகுதிகளில் உள்ள மணற்பரப்புகளில் குழி தோண்டி பெண் ஆமையானது முட்டையை இட்டுவிட்டு சென்றுவிடும். 45-60 நாட்கள் கழித்து முட்டையிலிருந்து பொறித்து இளம் ஆமை குட்டிகள் வெளியே வரும். இந்த ஆமை குட்டிகள் வெளிவரும் நேரம் என்பது ஒரு இயற்கையின் ஒரு கொடை என்றே சொல்ல வேண்டும். கிட்டத்தட்ட 4:30 இந்த முட்டையிலிருந்து இளம் குஞ்சுகள் வெளியே வரும். அவை மண்ணை சீச்சு கொண்டு திருப்ப கரைக்கு வரும். அப்படி கரைக்கு வரும்போது அவங்க பார்க்கக்கூடிய ஒளி என்பது சூரிய ஒளி தான். அந்த சூரிய ஒளியை பார்த்தோடனே அவங்களுடைய மரபியல் ஜீன்லயே என்ன இருக்கு அப்படின்னா, அந்த சூரிய ஒளி எங்க இருக்கோ அந்த டைரக்ஷன்ல அது மூவ் ஆகி போகணும். அந்த அந்த அதை நோக்கி இந்த ஆமை குட்டிகள் செல்ல வேண்டும் என்பதுதான் அதனுடைய மரபு சார்ந்த ஒரு விஷயமாகும். சரியாக இது 6 மணி அளவில் கடற்பரப்புகளை தொட்டுவிடும். கடற்பரப்பிலிருந்து கடலை ஒரு வாட்டி தொட்டுவிட்டால் கடல் அலைகள் மூலம் இழுத்து செல்லப்பட்டு தன்னுடைய பெற்றோர்கள் வசிக்கும் இடங்களை நோக்கி இது தானாகவே சென்றுவிடும். இதுதான் பல லட்சம் வருடங்களாக நடந்து கொண்டிருக்கும் ஒரு விஷயமாகும். ஆனால் சமீப காலங்களில் நாம் ஏற்படுத்திய ஒளியின் தாக்கத்தால், குறிப்பாக சொல்ல வேண்டுமெனால் அதிக துறைமுகங்களை நாம் அதிகப்படுத்துகிறோம். துறைமுகங்களை சுற்றி நடக்கும் வேலைகளின் காரணமாகவும் இரவு நேரம் முழுவதும் அதிக ஒளி வீசும் தன்மையுடன் கலங்கரை விளக்க முதற்கொண்டு அதிக இடங்களில் நாம் ஒளியை ஏற்படுத்தும் காரணத்தினால் விடிய காலம் வெளியே வரும் இந்த ஆமை குஞ்சுகளுக்கு இயற்கையான சூரிய ஒளி எது, செயற்கையான மின் ஒளி எது என்று கண்டறிய முடியாத காரணத்தினால் அவை சூரியன் இருக்கும் திசையை நோக்கி செல்வதற்கு பதிலாக அதற்கு எதிர் திசையில் செல்கின்றன. அவ்வாறு எதிர் திசையில் செல்லும் போது அவற்றை பிடித்து சாப்பிடுவதற்காகவே 6 மணிக்கு பிறகு மிகவும் ஆக்டிவாக இருக்கக்கூடிய அனிமலான காகம், நாய்கள் மற்றும் பூனைகள் கடற்கரை பரப்பில் அமைந்து கொண்டிருக்கும் மற்ற விலங்கினங்களுக்கு இவை உணவாக மாறிவிடுகின்றது. இதன் காரணமாக ஆமை இனங்களும் பெருமளவில் அழிந்து வருவதாக பல இடங்களில் ஆராய்ச்சி குறிப்புகள் கூறுகின்றன. அதுவும் குறிப்பாக இந்தியாவில் உள்ள ஒரிசா அருகில் உள்ள கோஹிர் மாதா துறைமுகம், இங்குதான் அதிக அளவு கடல் ஆமைகள் முட்டையிடுகின்றன. இங்கு பெரும் பாதிப்பினை உருவாவதை நமது இந்திய அறிவியலாளர்கள் கண்டுணர்ந்துள்ளார்கள். அதுபோக பறவைகளும் அதிக அளவு இந்த ஒலி மாசின் காரணமாக பாதிப்படைவதாக பல ஆராய்ச்சி கட்டுரைகள் தென் அமெரிக்காவிலும் ஆப்பிரிக்க பகுதிகளிலும் இதற்கான காரணங்களை விளக்கி கூறுகின்றன. பொதுவாகவே இரவு வலசை போகும் சிறு இனங்களான லிட்டில் பிளவர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பொறி உள்ளான் மற்றும் வாத்து இனங்கள், கொக்கு இனங்கள் ஆகியவை நட்சத்திரங்களின் ஒளியினை மையமாக வைத்தே அவைகள் வலசை போகின்றன. ஆனால் அதே நேரம் இவர்கள் கடற்கரை ஓரங்களில் இருக்கக்கூடிய செயற்கை விளக்கின் காரணமாக அவர்களுடைய பாதைகளில் தடுமாற்றம் ஏற்பட்டு கட்டடங்கள் மீது மோதி அவை உயிரிழப்பதை தென் அமெரிக்காவில் அதிக அளவு பதிவு செய்திருக்கிறார்கள். இதன் காரணமாக விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் அமெரிக்காவில் உள்ள, குறிப்பாக டெக்சாஸ் மாநிலத்தில் உள்ள சான் ஆண்டோனியா என்ற நகரத்தில், கிட்டத்தட்ட அது ஒரு பறவை நகரம் என்று அழைக்கப்படுகின்றது, அங்கு கிட்டத்தட்ட 1 வருடத்திற்கு 153,000 பறவைகள் வரை அந்த பகுதியை கடந்து செல்லும். இந்த காலகட்டத்தில் வீடுகளில் உள்ள மக்கள் அனைவரும், வீடுகள் மற்றும் அந்த பகுதியில் உள்ள மக்கள் அனைவரும் விளக்குகளை அணைத்து செயற்கை இருளை உருவாக்கும்படி வனத்துறையும் அரசாங்கமும் கேட்டுக்கொண்டுவதற்கு இணங்க தற்போது அது நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் காரணமாக அங்கு பறவைகளின் உயிரிழப்பு கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. இது மாதிரியான சட்டத்திட்டங்கள் தென்கொரியாவில் 2009 காலகட்டத்தில் இருந்தே பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது போக உலகில் அனைவருக்கும் இந்த விழிப்புணர்வு வர வேண்டும் என்ற காரணத்தினால் April 15-22 வரை உள்ள 1 வார காலகட்டம் என்பது இன்டர்நேஷனல் டார்க் ஸ்கை வீக் என்று கடைபிடிக்கப்படுகின்றது. இந்த 1 வாரமும் கூடுமான வரையில் விளக்குகளை அணைத்து, விளக்கினை அணைத்து ஒளியேற்ற வேண்டும் என்பது ஒரு எண்ணமாக கொண்டு செயல்படுகின்றது. இது போக மனிதர்களுக்கு எவ்வாறான தாக்கங்கள் இந்த ஒளி விளக்குகள் ஏற்படுத்துகின்றன என்ற சமீபத்திய ஆய்வுகள் மிகவும் கூர்மையாக செய்து கொண்டிருக்கிறார்கள். தற்போதைய கணக்கெடுப்பின்படி உலகில் உள்ள மக்களில் 80% மக்கள் ஒளி வெள்ளத்தின் கீழ் வசிப்பது கண்டுணரப்பட்டுள்ளது. அதுபோக அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடுகளில் 90% மக்கள் இந்த ஒளி வெள்ளத்தின் கீழ் இருப்பதை அறிந்திருக்கிறார்கள். இந்த ஒளி வெள்ளம் என்பது மனிதர்களுக்கும் பெரும் தீங்கு இழைக்கும் வண்ணம் உள்ளதாக இவர்கள் முதற்கட்ட அறிவியலாளர்கள் குறிப்பிடுகின்றனர். குறிப்பாக செப்டம்பர் 2023 இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூரில் இருந்து வந்த ஒரு ஆராய்ச்சி கட்டுரையானது இந்தியர்களில் பெரும்பாலோரானவர்களுக்கு ஒபிசிட்டி என்று சொல்லப்படுகின்ற, அதாவது உருவம் நல்லா குண்டா இருக்கிறது, ஒபிசிட்டி, அதுக்கப்புறம் கேன்சர், தென் டயாபெட்டிஸ், கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் என்று சொல்லப்படும் இதய நோய் வருவதற்கு மூல காரணமாக ஒளிகள் இருப்பதை கீழ், அதாவது மின்சார விளக்குகளின் கீழ் இருப்பவர்களுக்கு இந்த வியாதிகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் என்பதை கூறுகிறார்கள். அதுவும் குறிப்பாக அதிக ஒளி வெள்ளத்தின் கீழ் இருக்கும் பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் உள்ளது என்கின்றது அந்த ஆராய்ச்சி. இது போலவே மனிதர்கள் மற்றும் விலங்கினங்களுக்கு பெரும் தீங்கிழைக்கும் ஒளி வெள்ளத்தில் இருந்து நம்மை நாம் எவ்வாறு காத்துக் கொள்வது, இதற்கான வரையறைகள் இதுவரை சரியாக ஆராய்ச்சியாளர்களால் அறிமுகப்படுத்தப்படவில்லை. இருப்பினும் நாம் செய்ய வேண்டியது தேவையான இடங்களில் மட்டுமே அதிக ஒளி உமிழும் விளக்குகளை பயன்படுத்துவது மிகச்சிறந்ததாகும். மேலும் உங்களுடைய வீட்டின் வெளிப்புறம் இரவு நேரங்களில் சிறிது நேரம் அதிக ஒளி உமிழும் விளக்குகளை வைத்திருங்கள். மற்ற நேரங்களில் அவை அணைத்து வைப்பது மின்சாரத்தையும் மிச்சப்படுத்த உதவும், மற்ற உயிரினங்களையும் மிச்சப்படுத்த உதவும். இது போக இன்னும் சின்ன சின்ன விஷயங்களை நாம் கருத்தில் கொண்டு ஒளி மாசுவினை எவ்வாறு தவிர்க்கலாம் என்பதை நமக்கு நாமே திட்டமிட்டு செயல்படுவதன் மூலம் வன விலங்குகளையும் நம்மை நாமவும் பாதுகாத்துக் கொள்வதற்கு ஒரு முன்னெடுப்பாக இருக்கும் என்று கருதுகிறேன். நன்றி.
நேர்களே, இதுவரை ஒளி மாசு குறித்து சுவாரஸ்யமான தகவல்களை நமக்கு வழங்கிய மயிலாடுதுறை தேர்ட் பிளானட் இயற்கை மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் நிறுவனர் மற்றும் தலைவர் முனைவர் சாண்டிலியன் அவர்களுக்கு புதுகை பண்பலையின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய புலன இலக்கங்கள் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்ணிலும், புதுகை FM 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும், புதுகை FM.in என்ற இணையதளம் வாயிலாகவும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். இது போன்ற பல்வேறு வகையான நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ திறந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.